நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
1962 ஆண்டிலிருந்து அண்மை காலம் வரை பர்மா என்று முன்னர் அழைக்கப்பட்ட மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சிதான் நடந்து வந்தது. அதன் பொழுது பல மனித உரிமை மீறல்கள் நடந்தது என்று பலராலும் விமர்சிக்கப்பட்ட மியான்மர் தற்போது ராணுவத்தின் ஆதரவாளர்கள் தேர்தல் முறையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஆட்சியில் இருந்தாலும் இன்னொரு விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்தியா, வங்காளதேசம், தாய்லாந்து, லாவோஸ், சீனா ஆகிய நாடுகளையும் வங்காள விரிகுடாவையும் எல்லையாக கொண்டிருக்கும் மியான்மர் நாட்டில் பமா, ஷன், கேரன், ரகைன், ரொஹிஞ்சா, கச்சின், சின், கேரனி, மொன், வா, கொக்காங் சைனீஸ் என்று 135 இனக்குழுக்கள் வாழ்கிறார்கள். அதில் ரொஹிஞ்சா என்ற இனக்குழு ராணுவத்தின் உதவியுடன் அரக்கான் மக்களால் இன அழிப்பு செய்யப்படுவதாக ரொஹிஞ்சா மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
Disturbing reports emerging of a new wave of attacks unleashed by government forces in Myanmar on the Rohingya, a Muslim minority considered one of the most persecuted groups in the world. Reports of villages surrounded, homes burned to the ground, torture, executions, and rape. Nearly 150,000 Rohingya have crossed into Bangladesh since August 25th, with thousands more at the border waiting to cross.
யார் இந்த ரொஹிஞ்சா மக்கள்? வடக்கு மியான்மரின் ரகைன் பிராந்தியமானது பெரும்பாலும் ரொஹிஞ்சாக்களின் பூர்வீக இடமாக நம்பப்படுகிறது. இந்த பிரதேசம் முன்னர் அரக்கான் என்று அழைக்கப்பட்டது. வங்காளதேசத்தின் சிட்டகாங் நகருக்கு அருகிலுள்ள நாஃப் நதியுடன் நெடுந்தொலைவு எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள இந்த பிராந்தியத்தில் இரண்டு தனித்தனி சமூகங்கள் பல்லாண்டுகள் வாழ்ந்து வந்ததாக சரித்திர ஆவணங்கள் கூறுகின்றன. பிரித்தானிய காலனித்துவ காலத்திற்கு முன்னர் அரக்கான் பகுதியானது தற்போதைய இந்தியா மற்றும் வங்காளதேசத்து முகல் சாம்ராஜ்யம், பர்மிய அரசு ஆகியவற்றிலிருந்து தனித்து இயங்கிய சுதந்திரமான ஒரு ராஜ்யமாகும். 1451 ஆண்டில் அரக்கான் மன்னன் சிட்டகாங்கை வெற்றி கொண்டதாக நம்பப்படுகிறது. சிட்டகாங் அதிக முஸ்லிம் மக்களை கொண்ட இடம். தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் சிட்டகாங் அரக்கான் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தமையால் அரக்கான் மக்களும் சிட்டகாங்கில் இருந்த முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் நெருங்கிய உறவு உருவானது. பர்மிய பேரரசன் போடோபாயா அரக்கான் பகுதியை ஆக்கிரமித்து பர்மாவில் தனது ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அரக்கான் மக்கள் பௌத்தர்கள், முஸ்லிம்கள் என்ற வேறுபாடின்றி பர்மிய ஆட்சியாளரின் கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைகளை எதிர்கொண்டார்கள். அதை எதிர்த்து அவர்கள் கலகம் விளைவித்தாலும் அது வெற்றியடையாமல் போகவே பிரித்தானிய ஆட்சியின் கீழிருந்த அண்டை நாடான வங்காளத்திற்கு ஓடினார்கள். பிரித்தானியர்கள் இந்திய துணைக்கண்டத்தை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்போது அரக்கான் பிரதேசத்தையும் தமது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். அரக்கான் மக்கள் பர்மாவின் கீழ் கடுமையான துன்புறுத்தலை எதிர்கொண்டதால் அவர்கள் பிரித்தானியர்களை மகிழ்ச்சியுடன் ஆதரித்தனர். இதனால் பர்மாவில் இருந்த அரசிற்கு அவர்கள் மேல் அவநம்பிக்கை அதிகரித்தது. இன்றைய இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து தொழிலாளர்களை பெருமளவில் பிரித்தானியர்கள் பர்மாவிற்கு அழைத்து சென்றனர். பர்மிய அரசை முறியடிக்க பிரித்தானியர்கள் செய்த நடவடிக்கையாகவே இது பார்க்கப்பட்டது. பிரித்தானிய குடியேற்றத்தின் போது இந்தியர்கள், குறிப்பாக வங்காள தேசத்தவர்களை அதிக எண்ணிக்கையில் அரக்கானுக்கு கொண்டு வந்தது பர்மிய மக்கள் பலருக்கும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் பிரித்தானியர்கள் பர்மாவை விட்டு வெளியேறிய போது இந்திய மக்களில் பலர் பர்மாவை விட்டு வெளியேறினார்கள். அப்போது பர்மாவின் தலைநகரான ரங்கூனிலிருந்து பல தமிழர்களும் வெளியேறினார்கள் என்பது நேர்கள் அறிந்த விடயம். ஏற்கனவே பர்மாவிலிருந்த பௌத்தர்களுடைய பகைமைக்கு ஆளாகியிருந்த இஸ்லாமிய மதத்தை தழுவிய ரொஹிஞ்சா மக்களுக்கும் பர்மிய மக்களுக்கும் இடையில் வகுப்புவாத மோதல்கள் தொடர்ந்து நடந்து வந்தன. இஸ்லாமிய மதச்சார்புடன் பாகிஸ்தான் உருவாகியதன் பின்னர் ஏராளமான அரக்கான் வாழ் முஸ்லிம்கள் தங்களை சுயாதீன பிராந்தியமாக அங்கீகரிக்க வேண்டுமென இன அடிப்படையிலான கோரிக்கையை முன்வைக்க தொடங்கிய போது மியான்மரின் சுயாதீன அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டியதுடன் அவர்கள் நாட்டின் சட்டபூர்வ குடியுரிமையை வழங்க மறுத்தது. ரொஹிஞ்ச மக்களின் தற்போதைய நிலை என்ன, இதன் உண்மை காரணங்கள் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக SBS பேர்மிய மொழியின் நிறைவேற்று தயாரிப்பாளர் டெரல் ஓங் அவர்களையும் ஆஸ்திரேலிய பேர்மீஸ் ரோஹிஞ்சா அமைப்பின் ஊடக பேச்சாளர் அசான் அல் ஹக் அவர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டோம். வரலாறு என்று பார்க்கும்போது குழப்பமான கதைகள் எழுதப்பட்டிருக்கிறதே என்று கேட்டதற்கு பேர்மிய மொழி நிறைவேற்று தயாரிப்பாளர் டெரல் ஓங் அரக்கான் பிராந்திய மக்களின் சரித்திரம் புத்தர் காலத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது என்றார்.
According to our history, the Buddha came to Arakan.
அதேவேளை கல்வி தமக்கு மறுக்கப்பட்ட காரணத்தினால் தமது வரலாறு ஒழுங்காக எழுதப்படவில்லை என்று அசான் அல்ஹக் கூறினார்.
Yes, you're right. There might be conflicting information because after the British came and left, the literacy rate for Rohingyas have dropped down very drastically. It was mainly because the Myanmar government stopped giving them entitlements like right to education, right to citizenship and everything. So that's why there's a bit of a history loss in between. But nonetheless, we still do have reports where there used to be an Arakan kingdomship at the time. And there were Rohingya prisons. Even in the 16th century, much of it has been lost. And this was systematic at the Myanmar government's part anyways.
அது மட்டுமல்ல, தமக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது என்பதை விரிவாக விளக்குகிறார் அசான் அல்ஹக்.
Obviously, 1957 was the first election at the time Rohingyas even were allowed to vote. So they voted, the first democratic government came in power, and the president at the time, he himself announced that the Rohingya Muslims are one of the indigenous races of Arakan, of Myanmar, of Burma at the time, including many other races that they were there at the time as well. So this was the case. And then later in 1960, when Nawin came into power through elections, he did a military coup in 1962. And yes, that's when everything went downhill for Rohingyas. So he didn't target necessarily Rohingyas at the time to begin with, but most of the minorities were targeted. But gradually what started to happen was Rohingyas were being stripped off a lot of rights. For instance, in 1974, national registration cards were issued to every ethnicity except for Rohingyas. Instead, Rohingyas were given a card called a foreign national registration card. So this was systematic at their part. And then 1977, they started this whole crackdown on illegal immigration between 77 and 78. Nearly 200,000 Rohingyas fled, amongst which at least 10 to 20,000 have died in the process of famine in Thailand. And officially in 1982, Rohingyas were stripped of their citizenship rights. The constitution of Myanmar was amended to say that Rohingyas no longer are entitled to citizenship and they won't be given.
Rohingya மக்கள் வங்காள தேசத்திலிருந்து அரக்கான் பகுதிக்கு குடியேறிய மக்கள், அதனால் தான் அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் டெரல் ஓங்.
No, actually, if you look at the history in Arakan state, the colonial time or after the British colony, you know, group of people, Muslim people, maybe their great-great parents come from Bangladesh, I don't know, but they've been living in Burma for a long time, and these people, they can speak Burmese and Rohingya language, both languages they can speak. But after 1962, the military took over in our country, and during that time, the successive military regime, they don't care about the border, and the border guard took a lot of money. And because compared to Bangladesh, Arakan state, we have better weather, better soil. You know, in Bangladesh, you have a lot of floods all the time. So they prefer to come and stay and work inside in Arakan state. So a lot of people cross over like that. So now the government have to find out who is living in Arakan state for centuries, who are real Rohingya people, and who are just recently crossed into Arakan state from Bangladesh. For 52 years, nobody cares what's going on, you see. Now Dorsu is trying to solve this problem.
பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் வங்காள தேசமும் இல்லை, மியான்மாரும் இல்லை, எல்லாமே பிரித்தானிய ஆட்சிக்குள் தான் இருந்த பிரதேசம் என்று குறிப்பிடும் ஹசான் அல்ஹக், குடியுரிமை மட்டுமல்ல, இரண்டு ரோஹிங்யா மக்கள் திருமணம் செய்வதற்கும் தடை இருக்கிறது, பிறக்கின்ற குழந்தைகள் பதிவு செய்யப்பட முடியாது என்பது போன்ற தடைகள் மட்டுமன்றி, இப்போது ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு போவதற்கு கூட தடை இருக்கிறது என்று கூறுகிறார்.
The marriage restrictions were imposed even more, and now it was done by the local councils. First it was the country, now the council. So Rohingyas within their localities couldn't get married. They would have to pay a lot of bribes and a lot of money. And there were reports that where some Rohingyas who couldn't afford to pay that much money, but obviously they had to live, they had to have a family, and they secretly got married. And when the authorities found out, they were either jailed and they were beaten to death. So there are a lot of horrendous stories happening. So they can say this was being very systematic. Since after the British left, there has been a lot of conflict between these two races, and most of the persecution was on the Rohingyas because of their minority number and also because they're facially and racially different and religiously as well.
சமாதானத்திற்காக நோபல் பரிசு வென்றிருந்த ஆங் சாங் சூச்சி அவர்களுடைய தலைமையிலான கட்சி ஆட்சி அமைத்த போது தமக்கு ஒரு விடிவு வரும் என்று தாம் எதிர்பார்த்ததாக கூறுகிறார் ரோஹிங்யா அமைப்பின் பேச்சாளர் ஹசன் அல் ஹக்.
So Aung San Suu Kyi was fighting for democracy, obviously, and a lot of Rohingyas were really looking forward to her plight because they thought if Aung San Suu Kyi is fighting for democracy, obviously that means something for Rohingyas. In 2012, when her party, NLD party, came into power, we were really happy. Rohingyas felt like they finally have some hope now, a shot at being recognized. No, in 2012, actually, that's when it intensified, conducting their massacre and genocide on Rohingya civilians. Over 1,000 Rohingya civilians have been reported to be killed. But it's actually even higher because there is no media access to confirm anything.
பல நாட்களாக அரக்கான் பிரதேசத்தில் நடக்கின்ற வன்முறை குறித்து ஆங் சாங் சூ கீ எதுவுமே பேசவில்லை என்று உலக தலைவர்களும் ஊடகங்களும் பரவலாக குற்றம் சாட்டி வந்தன. கடந்த வாரம் ஆங் சாங் சூ கீ ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றினார். அதன் போது மனித உரிமை அனைவருக்கும் பொதுவானது என்றும் ரோஹிஞ்சா மக்கள் ஏன் அந்த பிரதேசத்தை விட்டு விலகுகிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறினார்.
We are concerned to hear that numbers of Muslims are fleeing across the border to Bangladesh. We want to find out why this exodus is happening. We would like to talk to those who have fled as well as to those who have stayed.
இரண்டு குழுக்களுக்கிடையே மோதல் நடக்கும் போது ஆங் சாங் சூ கீ அல்ல ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒரு பக்க சார்பாக இருக்க முடியாது. அதனால்தான் ஆங் சாங் சூ கீ அமைதியாக இருக்கிறார் என்று கூறுகிறார் பர்மிய மொழியின் நிறைவேற்று தயாரிப்பாளர் டெரல் ஆங்.
If you go to negotiate between two warring partners, two warring groups, you have to be neutral. Then only both sides will talk to you. That's what she's trying to do.
IS அமைப்பு மியான்மரில் ரோஹிஞ்சா மக்களூடாக ஊடுருவி இருக்கிறது என்று பர்மிய அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறார் டெரல் ஆங்.
The Burmese government have some information from India that Arakan Rohingya Salvation Army have been financed and supported by the group in Saudi Arabia and UAE, and in Pakistan they get training, but they are not sure who trained them. ISIS is running away from Syria and they are in Philippines now. You never know. It's a very dangerous situation. If IS come there, Rohingya people are desperate. Of course, they will accept the help.
அடக்கப்பட்ட மக்கள் எழுச்சி பெறுவதை எப்படி நாங்கள் கேள்வி கேட்க முடியும் என்று கேட்கும் அசன் அல்ஹக், அரக்கன் ரோஹிஞ்சா சல்வேஷன் ஆர்மி என்ற அமைப்பு இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு என்றும் அதன் செயற்பாட்டை முற்றாக ஆதரிக்காவிட்டாலும் அவர்கள் ஏன் செயற்பட ஆரம்பித்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக என்று கூறும் அசன் அல்ஹக், அல்கைதா அமைப்பு அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினாலும் அதனை சாட்டாக வைத்து அப்படியே அனைத்து ரோஹிஞ்சா மக்களையும் அழிப்பதுதான் மியான்மர் அரசின் நோக்கம் என்று விளக்குகிறார்.
In 2016, finally, there was this insurgent army that they call it. They were called Harkal Yakin, but now they're called ARSA, the Arakan Rohingya Salvation Army. I see how it looks like. I mean, people will start labeling organizations as terrorists because they're fighting the authorities. But when you come to think of it, Rohingyas have been relatively peaceful compared to other rebellious organizations such as ISIS. Obviously, Syria was invaded and there was a lot of conflict in Syria. And suddenly, within 4 years, there's this birth of ISIS. Relatively, in Myanmar, decades long of persecution, more than 40 years. And only now they've started defending themselves, and now they get called terrorists. And these are not even properly trained people who were, they're basically Rohingyas who have been trying to protect their families. I mean, think about it. You come to my house, you kill my men, you start raping my women, my sisters and my mothers, and I'm just supposed to stay quiet and not even defend myself? That is ridiculous. No one does that. And that's why there has been uprise within the youth. They were trying to defend themselves. And suddenly Myanmar and its army has a whole new reason to conduct more genocide on a Rohingya civilian, saying that we're fighting insurgents. Well, I'll tell you something. Most Rohingyas are not don't agree with ARSA and what they're doing, because obviously since they've come, Myanmar's got a very good excuse to wage their injustice even more. As for Al-Qaeda supporting them and commending them, that's not something I'm happy about either, because that doesn't help.
Australia Burmese Rohingya Amepu ஆஸ்திரேலிய அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்று கேட்டதற்கு ஒரு பிராந்திய நாட்டிற்கு ஆஸ்திரேலியா உதவ வேண்டும் என்கிறார் Hassan Al-Hug.
They have a very big responsibility to protect their neighbors. So Myanmar, especially a minority, that is at the risk of being eradicated. Australia should enact responsibility to protect protocols because they are UN signatories after all.
ஆனால் தீர்வு என்பது சுலபமானது அல்ல என்று விளக்குகிறார் டெரல் ஒங்.
They've been used by many people, like the military. If they feel like it, they just leave it like that. Sometime, you know, in 72 or something like that, they have a huge military operation and they round up a lot of Rohingya people and, you know, some of them were killed, some of them were kicked out from the country, things like that. So to settle this problem, only Aung San Suu Kyi and the government can't do it.
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் மக்களிடம் ரோஹிஞ்ச மக்கள் என்ன கேட்பார்கள் என்று ஹசன் அல்ஹக் கூறுகிறார்.
Of all the people, the Tamil people will understand our plight because they have gone through something similar. But with them, the difference was they had a voice. They had enough people to raise a voice and they could fight back and they are now recognized. The injustice that happened to them. Something similar is going on for us as well. But the issue is we don't have the voice. We can't raise a voice. We're not having that avenue. So please, the people of the Tamil community, help us as you did for yourselves and you've succeeded now and people know enough what happened to you.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.